நம்மள அநேக பேருக்கு ஒரு பட்டாம்பூச்சி எப்படி பல நிலையிலிருந்து ஒரு முட்டையிலிருந்து பட்டாம்பூச்சியாக மாறுதுன்னு ஒரு வேளை தெரிஞ்சிருக்கலாம். முதல்ல அது ஒரு சிறிதான ஒரு முட்டையிலேருந்து ஆரம்பிக்குது, எக் ஸ்டேஜ், முட்டை நிலான்றோம். அந்த நிலையை மாறி அது போய் அதுக்கப்புறம் ஒரு கம்பளி பூச்சாக, ரெண்டாவது கருப்பாக அதே உருண்டுகிட்டு அப்படியே போகிற மாதிரி கம்பளி பூச்சி மாதிரி நிலையில் மாறுது. அந்த நேரத்தில் தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது அதனோட தோலெல்லாம் உறிஞ்சு ஸ்கின் எல்லாம் அது ஷெட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு நிலையை மாறுது. நாலாவதாக அது கிறிஸ்டாலிஸ் அப்படின்வாங்க. அது கிறிஸ்டாலிஸ்ன்னும் போது ஒரு உருண்டையாக ஒரு மரத்தினுடைய சின்ன கொடிக்கு அதை ஒட்டிக்கிட்டு அங்கே அப்படியே ஒரு தூங்குற நிலையில், ஐபர்னேஷன் வாங்க, அப்படியே தூங்குற நிலையில் அது ஒரு கொடிக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த வசந்த காலம் வந்த பிறகு அப்படியே அந்த இது உடைஞ்சி அழகாக அதிலிருந்து வெளியில் ஒரு மிகுந்த கலர்ஃபுல்லான பட்டாம்பூச்சி அழகாக வானத்தில் பறக்கிறத நாம் பார்க்குறோம். எப்படி ஒரு சிறிதான முட்டையிலிருந்து இவ்வளோ அழகான ஒரு பட்டாம்பூச்சி வர முடியும்னு பார்த்து நம்ம இயற்கையில் ஆச்சரியப்படுற மாதிரி ஆண்டவருடைய மீட்பின் வரலாறு, மீட்பின் திட்டம் வேதத்தில் அப்படித்தான் ஆச்சரியப்படுற அளவுக்கு நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. படிப்படியாக ப்ரோக்ரெசிவ் அப்படின்னும், படிப்படியாக ஆண்டவர் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய மீட்பின் திட்டம் வேத வரலாற்றில் ஆதி ஆமத்திலிருந்து ரெவலேஷன் வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மீட்பின் திட்டத்தை படிப்படியாக அதை வெளிப்படுத்துறத நாம் பார்க்குறோம். அந்த ஒவ்வொரு அதை வெளிப்படுத்தும் போது ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் வேதத்தில் படி அந்த ஒவ்வொரு ஸ்டேஜையும் நம்ம வேத உடன்படிக்கைகள் அப்படின்னு சொல்லலாம், பிப்ளிக்கல் கவனன்ஸ். ஆண்டவர் படிப்படியாக அவருடைய மீட்பின் திட்டத்தை வெளிப்படுத்துகிறாரு. அது வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு ஸ்டேஜையும் ஒவ்வொரு நிலைக்கும் பேர் என்ன, வேத உடன்படிக்கைகள், பிப்ளிக்கல் கவனன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மீட்பின் உடன்படிக்கை வந்து முதல்ல ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் கிட்டேருந்து ஆரம்பிக்குது. அவங்க பாவம் செய்து வீழ்ந்து மனித குலத்தை எல்லோரையும் பாவத்தில் மரித்தவர்களை அவங்க செஞ்ச பிறகு ஆண்டவருடைய கிருபை நேரிட்டு அங்க ஒரு உடன்படிக்கை செய்கிறார் இல்லைங்களா. அந்த உடன்படிக்கை செய்கிறார் அவங்களோட உடன்படிக்கை, முதல் உடன்படிக்கை அதுதான் ஒரு முட்டை ஸ்டேஜ்லாம். முதல் உடன்படிக்கை அவங்க கிட்ட செஞ்சது ஆதியாகமம் 3:15 பார்க்கிறோம். அதுதான் சுவிசேஷத்தின் கரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும் அப்படின்னு, ஸ்திரீயின் வித்தை சர்ப்பத்தின் தலை நசுக்கும். அதான் ஃபர்ஸ்ட் காஸ்பிள், அதான் ஃபர்ஸ்ட் கவனன்ட். அதுக்கு பேர் ஆடமிக் கவனன்ட், ஆதாமோடு செய்த உடன்படிக்கையாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் வர நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, எப்படி ஆண்டவர் மீட்பின் வரலாறு படிப்படியாக நெக்ஸ்ட் படி என்ன, நெக்ஸ்ட் படி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆபிராமோடு ஒரு உடன்படிக்கை, அதான் ஒரு மேஜர் உடன்படிக்கை. நோவாவோடு செய்கிறார், ஆனால் ஆபிராமோடு செய்கிறது ஒரு மேஜர் உடன்படிக்கையாக நாம் பார்க்குறோம். ஆபிராமோடு இந்த பூமியில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் உன் மூலமாக நான் ஆசீர்வதிப்பேன், அது ஒரு திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். எல்லா குடும்பங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது என்றதை பார்க்குறோம். மூன்றாவதாக மோசேவோடு செய்கிற உடன்படிக்கை, எகிப்து ஜனங்களிலிருந்து எகிப்திலிருந்து தன் ஜனங்களை காப்பாற்றி சீனாய் மலைக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை கொடுப்பேன்ற ஒரு வாக்குத்தத்தம் செய்கிற ஒரு உடன்படிக்கை. நாலாவதாக பழையற்பாட்டில், பழையற்பாட்டிலேயே மிக முக்கியமான உடன்படிக்கை தான் தாவீதோடு செய்த உடன்படிக்கை, வெரி இம்பார்ட்டன்ட். கடவுள் அந்த அடுத்ததாக அது அது முடிஞ்சு அடுத்ததாக தாவீதோடு செய்த உடன்படிக்கை தான் அந்த கிறிஸ்டல் ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு அடுத்ததாக வர்றது தான் மிக அந்த உடன்படிக்கை பூத்து அது மிகுந்த மலர்ந்து ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி அழகாக எதிர்பாராத விதத்தில் ஆச்சரிய விதத்தில் வெளிப்படுறதுனா புதிய ஏற்பாடு உடன்படிக்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மீட்பின் பணியை முடிப்பதற்கு முன்பதாக அதை எதிர்நோக்கி அந்த மேலறையில் சொன்னார், இது என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. இதான் அந்த உடன்படிக்கையின் எல்லா உடன்படிக்கைகள் முழுமையான நிறைவேறுதல். இதெல்லாம் ஒன்றுன்னா நாம் படித்தோன்னா கடவுள் எப்படி மனிதனுடைய மீட்பின் திட்டத்தை படிப்படியாக கொண்டு வந்து எவ்வளோ அதிசயமாக கொண்டு போகிறார் அந்த உடன்படிக்கையில் நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா. அதே எப்படி ஒரு 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 கம்பளி பூச்சியை பார்த்து பட்டாம்பூச்சியை அழகாக பார்க்குறோமோ அந்த மாதிரி சின்னதில் எங்கே ஆரம்பிச்சிச்சு இது எங்கே போய் முடியுதுன்னு ஆச்சரியப்படுத்துறது தான் பைபிளே நமக்கு. பைபிள் வரலாறே அப்படித்தான். ஆனால் வெறும் பழையற்பாடு ஒண்டி பார்த்தீங்கன்னா பழையற்பாடில் மிகவும் முக்கியமான மிகவும் இறுதியானன்னு சொல்லலாம் உயர்ந்த உடன்படிக்கை எது அப்படின்னா தாவீதோடு செய்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்கு தான் நம்மளுடைய ரெகுலராக நாம் படிக்கிற 2 சாமுவேல் பாடங்களில் இன்னைக்கு வந்து நிற்கிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் பழையற்பாடு மக்களுக்கு எதுன்னா இந்த அதிகாரம் தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வரலாற்று எல்லாத்தையும் கடந்து நித்தியத்துக்கே போகக்கூடிய ஒரு அதிகாரம்னா இந்த அதிகாரம் தான். வெரி இம்பார்ட்டன்ட் பாருங்களேன். நான் இது நாம் மீட்பின் வரலாறுல இதுதான் கடைசிக்கு முந்து இருக்கிற 4வது ஸ்டேஜ் 4வது உடன்படிக்கை. கடவுளுடைய அந்த ப்ரொக்ரெஸிவ் படிப்படியாக வெளிப்படக்கூடிய தேவனுடைய மீட்பின் திட்டம் இறுதி வர்றதுக்கு முன்னாடி வெளிப்பட்ட உடன்படிக்கை தாவீதோடு செய்த மீட்பின் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு நாம் பார்க்குற மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அந்த உடன்படிக்கை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடன்படிக்கைன்ற சத்தியத்தை நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா முழு வேதத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சத்தியம்னா அது உடன்படிக்கை தான். அந்த உடன்படிக்கை படிக்காததுனால பெரும் தப்புகள், இறைகள் தப்புகள், சபை நடத்துறதுல தப்புகள், வேதத்தை விளக்குறதுல தப்புகள், வாழ்க்கையில் நினச்சிக்கிற காரியங்களை வாழ்க்கை வாழ்கிற விதங்களில் தப்புகள் பலது வர முடியும். உடன்படிக்கையை நாம் சரியாக புரிஞ்சிக்கலண்ணா பாருங்களேன். என்னங்க பாஸ்டர் உடன்படிக்கைன்றீங்க, தியாலஜி மாத்திரம் இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் விசுவாசிகளாக இந்த பழையற்பாடு உடன்படிக்கை நமக்கும் ரொம்ப ஆழமான தொடர்பு இருக்கிறது. அந்த உடன்படிக்கையின் சத்தியம் நாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா உடன்படிக்கையின் சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னா உடன்படிக்கைன்ற ஒரு வார்த்தையை விட இன்பமான வார்த்தை நமக்கு வாழ்க்கையில் வேற இருக்காது தெரியுமா. உங்களுக்கு அப்படியே அந்த அளவுக்கு நீங்கள் படித்து புரிஞ்சிருக்கீங்களா? உடன்படிக்கைன்ற ஒரு சத்தியம் நமக்கு கொடுக்குற ஆறுதல், நமக்கு கொடுக்குற நம்பிக்கை, நமக்கு கொடுக்குற உறுதி மாதிரி வேற வேதத்தில் வேற எந்த சத்தியமும் கொடுக்க முடியாது. இட்ஸ் எ க்ளோரியஸ் ட்ரூத். அது மாசமாதானத்தையும் ஒரு நம் வாழ்க்கையில் ஒரு ஸ்டெபிலிட்டி, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு உறுதியும் நமக்கு என்ன கொடுக்குது? எல்லாம் அலமோதும் போது, நம்பிக்கையே அற்ற நிலையில் நாம் இருக்கும்போது நமக்கு உறுதி கொடுக்கக்கூடிய ஒரே சத்தியம் உடன்படிக்கை தான். ரொம்ப ப்ராக்டிக்கலுங்க. நீங்களோ நானும் தெரிஞ்சுக்க வேண்டியது சர்வ வல்லமை உள்ள தேவன், தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்லாம் ஞானம் உள்ள தேவன் வந்து அவர் தன்னையே எனக்கு அர்ப்பணித்து அந்த உடன்படிக்கையில் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கிறார். ரொம்ப ப்ராக்டிக்கலாக நீங்களோ நானும் இன்றைக்கும் நாளைக்கும் வாழ்கிறதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அந்த இந்த ப்ராக்டிக்கல் சத்தியம், உடன்படிக்கைன்ற சத்தியம் வந்து நாம் இன்றைக்கி எப்படி வாழ்கிறோம், எதிர்காலத்தை எப்படி பார்க்குறோம், நம்ம நேரத்தை எப்படி செலவு பண்ணுறோம், நம்முடைய கவலைகளை எப்படி பார்க்குறோம், எல்லாமே பாதிக்க முடியும் இந்த உடன்படிக்கைன்னு கூடிய சத்தியம் பாருங்களா. வெரி இம்பார்ட்டன்ட். ஆகவே மனசு பூர்வமான ஒரு நம்பிக்கை, அந்த உணர்வு, அந்த உடன்படிக்கை சத்தியத்தில் காண்டி நம்ம நம்பணும்னா இறையாண்மை உள்ள தேவன் தன்னையே அந்த உடன்படிக்கையில் என்னவா ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கார். எது மாறினாலும் மலைகள் குன்றுகள் எது மாறினாலும் இறையாண்மை உள்ள தேவன் சகலமும் அவருடைய கிருபையினால் என் வாழ்க்கையில் நல்லதுக்கு தான் நடத்துவார் என்று அந்த உடன்படிக்கையில் தான் வாக்களித்து கொடுத்துருக்கிறார். அது நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் பாதிக்குது. அதை ஓகே, அதை நம்ம படிக்கிறோம் உடன்படிக்கை. ஓகே, இந்த பகுதியை 1-17 நம்ம இன்னைக்கு பார்ப்போம். 2 தலைப்பில் ஆக்சுவலாக அதை அன்பேக் பண்ண பார்க்கலாம், அதை திறக்க பார்க்கலாம். முதலாவது 1-8 பார்த்தோம்னா மனிதனுடைய தவறலைக்கக்கூடிய உத்வேகம், மனிதனுடைய தவறலைக்கக்கூடிய உத்வேகம் அப்படின்னா என்னங்க? பெரிய தமிழ் பேசுகிறீங்கன்னா மனுஷனுக்கு திடீர்னு உத்வேகம் வருது, ஒரு இன்ஸ்பிரேஷன். நான் அதை செய்யணும் ஆண்டவருக்கு, நான் இதை செய்யணும், இந்த நல்ல காரியத்தை செய்யணும், அதை செய்யணும்னு ஒரு உத்வேகம் நமக்கு வருது இல்லையா? அது அநேக நேரங்களில் தவறாக கூட இருக்கலாம், அது ஆண்டவருடைய சித்தமாக இல்லாமல் கூட இருக்கலாம் இல்லைங்களா. அதை பற்றி இந்த பகுதியில் நாம் பார்ப்போம். பாருங்களேன் என்ன நடக்குது. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமா இருக்கையில். யோசிச்சு பாருங்க தாவீதுடைய ஃபீலிங், நம்மளால சிந்திச்சு பார்க்க முடியும் என்ன ஒரு அதிசயமான ஒரு ஃபீலிங் தாவீதுக்கு இருக்கும். எவ்வளோ கஷ்டங்களை பட்டு வந்தார், கொஞ்சம் நஞ்சமாக பட்டார், தப்பி ஓடி நாடோடி வாழ்க்கை முடிந்தது முடிந்தது. இனிமே நான் ஓட வேண்டியதில்லை, உயிருக்கு பயந்துக்கிட்டு ஓட வேண்டியதில்லை. கடைசியில் 12 கோத்திரங்களுக்கும் ராஜாவாக, எருசலேம் தன் தலைநகரமாக, கடந்த அதிகாரத்தில் தான் அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு வந்து அந்த கூடாரத்தில் வைத்து எல்லா பிலிஸ்தீர்களும் ஒடுக்கப்பட்டு எல்லா சத்துருக்களும் கண்ட்ரோலில் இருக்காங்க. தாவீது செட்டில்னான், அதான் அந்த வசனம் சொல்லுது, செட்டில்டு. அவருடைய அரண்மனை நமக்கு ஞாபகம் இருக்கும், ஹைரன் என்ற ராஜா இலவசமாக கேதுரு மரத்தில் செய்து அருமையான அரண்மனை கொடுத்துருக்கிறார், சூப்பராக இருக்கு அரண்மனை. அதில் உட்காந்துக்கிட்டு ராஜா சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறார் பாருங்களேன். ஒரு நாள் தாவீதும் அவருடைய ஃப்ரெண்ட் நாத்தனும் உட்காந்துக்கிட்டு ஒரு அழகான பால்கனி யோசித்து பார்க்கலாம், பெரிய அரண்மனை பால்கனி ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு, ஒருவேளை அந்த காலத்தில் நம்ம காஃபி குடிப்போம், இப்போது பேசிக்கிட்டு காஃபி குடிச்சிக்கிட்டு காஃபி ஷாப்பில் உட்கார்ற மாதிரி ரிலாக்ஸாக, அந்த காலத்தில் என்ன குடிச்சிக்கிட்டு இருந்தாங்களோ ஏதோ குடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும். எல்லா சமாதானம், தாவீது போருக்கு போக வேண்டியதில்லை, ராஜ்யத்தின் வேலை இல்லை, போரெல்லாம் இல்லை, ரிலாக்ஸ் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய லீஷர் டைம், லீஷர் டைம். உங்களுக்கு லீஷர் டைம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவருக்கு ஃபுல்லாக தாவீதுக்கு லீஷர் டைம். தாவீது என்ன பண்ணுறாரு பாருங்க, அதான் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு மனுஷனுடைய உண்மையான பக்தி எங்கே பார்க்க முடியும்னா அவனுடைய லீஷர் டைமில் அவன் என்ன செய்கிறான்றதை விட மற்ற எதுவுமே அவனுடைய உண்மையான பக்தியை வெளிப்படுத்தாரு. மற்ற நேரத்தில் என்னென்னவோ சொல்லலாம், சர்ச்சுக்கு வரணும்னு கட்டாயமாக வரலாம், ஆனால் அவனுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது டைமு, ஹாலிடே இன்னைக்கு, அன்னைக்கு அவன் என்ன செய்கிறான் அது அவனுடைய ஆவிக்குரிய நிலையை ரொம்ப உறுதிப்படுத்தும், காட்டும், ரொம்ப வெளிப்படையாக காட்டும். பாருங்கள் இந்த தாசனுடைய லீஷர் டைம் என்ன பண்ணுறாரு, அவருடைய எலிமெண்ட்டில் இருக்கிறார் உண்மையான தாஸ் பக்தன் இவன். இவர் யோசிக்கிறாரு கடவுளுடைய தயவுகளை யோசித்து பார்க்கிறார், தனக்கு ஆண்டவர் எவ்வளோ இறக்கங்களை காமிச்சார் இல்லைங்களா, யோசிச்சு பார்க்கிறாரு. அதை யோசிச்சு யோசிச்சு எப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டோம், ஆண்டவர் எப்படியெல்லாம் நமக்கு துணை நின்றாரு பார்த்து மனசே நன்றியில பொங்குது, பொங்கி கடவுளுக்கு நன்றி பெருக்கோடு அவர் சொல்றாரு. நாதனை பார்த்து ரெண்டாவது வசனத்துல ராஜா தீர்க்கதர்சி ஆகிய நாதானை நோக்கி பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவிலே வாசமாயிருக்கிறதே என்றார். நான் தானே பார், என்ன பேலஸ் எனக்கு, என்ன வசதி எனக்கு, என்ன வீடு, நான் இவ்வளோ ஜம்முன்னு இருக்கிறேன் இந்த பேலஸில், ஆனால் ஆண்டவருடைய வீடு பார் எவ்வளோ பரிதாகமாக. அங்கே ஒரு பால்கனியிலேருந்து ஒருவேளை தெரியலாம் அங்கே அவர் வீட்டுக்கு முன்னாடி, அங்கே பார் எவ்வளோ பரிதாகமாக அந்த ஸ்க்ரீனெல்லாம் போட்டு திரை நடுவில் இருக்கிறதே அப்படின்னு அவர் வருத்தப்படுறார், வேதனைப்படுறார். இதே எனக்கு நேபுகாத்நேசர் ஞாபகம் வருது, அவர் ஃபுல்லாக செட்டில்டு, அவருடைய ராஜ்யத்தை பார்த்து இந்த ராஜ்யத்தை நான் கட்டினதல்லவா, நான் கட்டின எப்படி வந்தோம் பாத்தியா அப்படின்னாரு. ஆண்டவர் என்ன பண்ணாரு, உடனே அவனை கழுதையாக்கி ஆண்டவருக்கு மகிமை தர வரைக்கும் புல்ல தின்ன வச்சார், உன்னுடைய பெருமை அடங்கணும்னு. ஆனா தாவீது எவ்வளவு வித்தியாசம் பாருங்களேன், தான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதிச்சாரு, இன்னும் எவ்வளவு சாதிச்சேன் அப்படின்லாம் இல்லை, சுய திருப்தியில எவ்வளவு பெருசா நல்லா இருக்கிறேன்னு, பெரிய பதவி வந்துச்சேன்னு இல்லை, ஆண்டவருடைய நான் நல்லா இருக்கிறேன்னு இல்லை, ஆண்டவருடைய வீடு அப்படி இருக்கேன்ற வருத்தம் அந்த பக்தனுக்கு ஏற்படுது. எவ்வளோ அழகான சிந்தனை, நன்றியில பெருக்கெடுத்துக்கிட்டு நாதனை பார்த்து, நாதானே நீ ஒரு அதிசயத்தை பார்த்துருக்கிறியா, என்ன பார், நான் தான் அதிசயம், ஒரு ஆடு மேய்க்கிறவன் ஒன்னத்துக்கும் இல்லாத ஆடு மேய்க்கிறவன் நான், என்னை தூக்கி ஆண்டவர் ஆடு கீழே உட்காந்துக்கிட்டு, சமுதாயத்திலே மிக தாழ்ச்சியான இடம் ஆடு மேய்க்கிற ஆள், எங்க நான் பிறந்தேன், என் குடும்பம் என்ன, ஆண்டவர் என்ன அதிசயத்தை என் வாழ்க்கையில செய்திருக்கிறார், 12 கோத்திரங்களுக்கு ராஜாவாக என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், என்ன பார் அப்படின்னு அவரு நன்றியில ஒரு ரிஃப்ளெக்சிவ் ஆக்ஷன், ஒரு ரிஃப்ளெக்சிவ் இன்ஸ்டிங்க்ட்னுவாங்க. சிலதான் நினைச்சு பார்க்கணும், உடனே நமக்கு நன்றி வரணும், நினைச்சு அப்படியே ரிஃப்ளெக்சிவா வரணும். அந்த மாதிரி ஒரு தூண்டுதல், நன்றியின் உணர்வு வருது. நான் அந்த ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணுமே, நான் அவருடைய வீடு அப்படி பார்த்துட்டு நான் சும்மா இருக்க போறது இல்லை, நான் ஏதாவது செய்யணுமே அப்படின்றார். இப்படிப்பட்ட ஒரு நன்றி உள்ள பக்தர்கள் மூலமா தான் சபை வளரும். இதுல ஒரு பாடத்தை நாம் படிக்கணும், இப்படிப்பட்ட ஆண்களும் பெண்களும் பயன்படுத்தித்தான் தேவனுடைய ராஜ்யம் சபை வளரும். இந்த உணர்வு இல்லாம, உணர்வு இல்லாத மக்களை வச்சு நம்ம ஒண்ணுமே சபையில சாதிக்க முடியாது. பாருங்களேன், ஒண்ணுமே சாதிக்க முடியாது. எங்களுடைய பழைய பாஸ்டர் சொல்லுவார் அடிக்கடி, மாசத்துக்கு மாசம் சொல்லுவார், நில்லு, நம்ம எல்லாரும் யோசிச்சு பார்ப்போம், நமக்கு நன்றி இருதயத்துல ஆண்டவர் மேல எவ்வளவு இருக்கு, அதை வச்சுதான் மற்றதெல்லாம் பார்க்கணும். சபை அது நடக்கல இது நடக்கலன்னு இல்லை, நமக்கு ஆண்டவர் மேல நன்றி எந்த அளவுக்கு பெருக்கெடுத்து ஓடுது. அவர் பயன்படுத்துற வார்த்தை தான், பெருக்கெடுத்து ஓடுகிற நன்றி நமக்கு இருக்கா? அது இல்லாம என்ன பிரயோஜனம்? கடவுள் நமக்கு என்ன செய்திருக்கிறார், என்ன காரியங்களை செய்திருக்கார் நினைச்சு நினைச்சு பார்த்து உள்ளமெல்லாம் நன்றியினால் நிரம்பி வருதா? தாவீது கொஞ்சம் கூட சும்மாவே இருக்கல, அவனுக்கு எருசலேமை பிடிக்கிற வரைக்கும் சும்மா இருக்கல, பிடிச்சான், ஆண்டவருடைய தலைநகரமாக மாற்றணும்னு அதை பிடிச்சி சும்மா இருந்தானா இல்லை, உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு வர பார்த்தான், ஆனால் அதில் தோல்வி வந்ததுனால சும்மா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு டைம் எடுத்து ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டான். இப்போ அதோடு உடன்படிக்கை வந்துருச்சுன்னு ரிலாக்ஸாக இருக்கிறானா இல்லை, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு இன்னும் சிறப்பான இடத்த பார்க்கணும். எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது அவங்களுக்கு, நன்றியில் பெருகிறவங்களுக்கு எவ்வளோ நன்றி பெருகுதோ அந்தளவுக்கு ஆண்டவருக்கு செய்யணும்னு பொங்கி பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ இதுவே செஞ்சோம் போதும், ஐயோ இதுக்கு மேலே என்ன, வரவே வராது அந்த நன்றி பொங்குறவங்களுக்கு. பாருங்களேன், நம்மளை நம்ம இந்த நேரத்தில் சிந்திச்சு பார்க்கணும், இந்த ஒரு நன்றியின் பெருக்கு உள்ளுணர்வு நமக்கு இருக்கா, உள்ளவனர் நமக்கு இருக்கா, நன்றி பெருக்கெடுத்து ஓடுகிற அதை பொறுத்து தாங்க நம்முடைய முழு கிறிஸ்தவ வாழ்க்கையே இருக்க போது. நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்கணும், ஆண்டவர் செய்த காரியங்கள் மேல எனக்கு எவ்வளவு நன்றி இருக்கு, நரகத்துக்கு பாத்திரமான என்ன போய் அவர் உயர்த்தி எந்த அளவுக்கு உயர்த்தி, அவர் என்னுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து எனக்கு நீதியை சுமந்து தேவனுடைய சமூகத்திலேயே போகிற அளவுக்கு என்னை தெரிந்து கொண்டு அழைத்து நீதிமானாக்கி பரிசுத்தமானாக்கி என்னை மகிமையும் படுத்தப்பட்டு நித்தியமெல்லாம் என்னை பார்த்து கிருபையின் பாத்திரமாக என்னை வைக்க போறாங்கன்னு அதை உணர்ற மனுஷன், இதெல்லாத்தையும் ஆண்டவர் செய்ய வேண்டியதில்லை, இது எல்லாத்துக்கும் காரணம் அவருடைய இறையாண்மை கிருபை தான், தெரிந்து கொள்ளுதல் தான் உணர்ற மனுஷன், அவனுக்கு எப்படி இங்கே நன்றி வராமல் இருக்கும்? இதை நினச்சி பார்க்குறவன், நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களோ, உங்களுக்கு நன்றி வரலன்னா இதை நீங்களாம் நினச்ச பார்க்கறது இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு ஏன் வரல நன்றி, யோசிச்சு பாருங்களேன், நம்ம சிந்திச்சு பார்க்கணும், என்ன மாதிரி இப்படி ஒருத்தனுக்கு செஞ்சானா இவனை விட்டு வேற யார் தான் கடவுளுக்கு நன்றி செலுத்த முடியும்? ஹூ லைக் மீ இஸ் ப்ரே ஷுட் சிங்கன் வருது அந்த பாட்டில், எலெக்டட் சேவ்டு சாண்டிஃபைடு ரிடீம்டு அண்ட் டு பி க்ளோரிஃபைடு அப்படியெல்லாம் நம்மளை செய்ய போகிறோம். அவங்கள விட்டு வேறு யார் அவருக்கு நன்றி செலுத்தணும்? நம்ம தான். நன்றியில் நிரம்புற மக்களாக காலையில் எந்திரிச்ச உடனே, பெட்லேருந்து எந்திரிச்ச உடனே நமக்கு இருக்கிற முதல் ஆசை என்ன இருக்கணும்? நான் என் தேவன் இவ்வளோ எனக்கு செஞ்ச தேவனுக்கு என்ன நான் செய்யணும் இன்னைக்கு, ஏதாவது செய்ய முடியுமா இன்னைக்கு நமக்கு இருக்கா? யோசிச்சு பாருங்கள், இன்னைக்கு எனக்கு ஒரு லீஜர் டைம் இருக்குது, எனக்கு ஒரு ஹாலிடே இருக்குது, இன்னைக்கு எப்படி நான் டிவியை பார்க்கலாம் எந்திரிச்ச உடனே, இன்னைக்கு எப்படி நெட்ஃப்ளிக்ஸில் எல்லாத்தையும் கவர் பண்ணலாம், அமேசானில் இருக்கிறதெல்லாம் பார்த்து நேரத்தை வேஸ்ட் பண்ணலாம், அதுவா நம்ம எண்ணம்? யோசிச்சு பாருங்க. நீங்கள் காலம் ரொம்ப பொண்ணுமா, ஃபஸ்ட் பாலா சொன்னார், என் டைமே கோல்டு மாதிரி நான் பார்க்குறேன், கோல்டு டைம், கோல்டு நம்மளுக்கு. அந்த பொன்னான காலத்தை ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய நம்ம பயன்படுத்துறோமா? யோசிச்சு பாருங்களேன், என்ன ஆண்டவருக்கு நான் செய்ய முடியும்? அவருடைய வீட்டை கட்டுறதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? கடவுளுடைய பிள்ளையா இருந்திருந்தா அந்த தூண்டுதல் நமக்கு இருக்கணுமே. என்னுடைய பெருமைக்காக சொல்ல, ஆனால் எனக்கு இயற்கையாக அந்த தூண்டுதல் இருந்துச்சு. இந்த ஆண்டவருக்கு இந்த சர்ச் கட்டாம, நான் எப்பயோ நினைச்சா வீடு கட்டியிருப்போம், இந்த சர்ச் கட்டாம வீடு கட்டக்கூடாது. 10 வருஷமா கனவு கட்டிடலாம் கட்டிடலாம், இல்ல இந்த சர்ச் கட்டாம வீடு கட்டக்கூடாது இல்லைங்களா. ஆண்டவருடைய வீடு வளரணுமே, வீடு வளரணுமே. அது நமக்கு இல்லைன்னா நம்ம கிட்ட ஏதோ சீரியஸா ப்ராப்ளம்ங்க. நன்றி பெருக்கு ஓடுகிற நன்றி இல்லைன்னா நம்ம, நீங்க சில பேர் அப்ரிஷியேட் பாஸ்டர் எப்படி செய்யறீங்க, உங்களுக்கு வேலை அது இதெல்லாம் இருக்குது எப்படி செய்யறீங்கன்னா, ஒரே காரணம் தான் செய்யறதுக்கு, நன்றி. நன்றி, இவ்வளோ செய்த தேவனுக்கு நான் செய்யக்கூடியது இவ்வளோதானே, இது கூட செய்ய முடியலையே, இது கூட இன்னும் செய்யலாமா, இன்னும் செய்யலாமா, இன்னும் நேரம் இல்லையேன்னு வருகிற நன்றி. நீங்கள் அவரை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே ஸ்டாப் ஆயிடுறீங்க. அதில் பார்த்து நீங்களும் படித்து ஏதாவது செய்யணும் இல்லையா. என்னால் என்ன முடியும், என்னால் என் நேரத்தை நான் பயன்படுத்தி, நிச்சயமாக மனசு இருந்தால் மார்க்கம் இருக்குமே, நன்றி இருந்தால் செயல் பிறக்குமே. யோசிச்சு பாருங்க, எங்க நீடு இருக்கு, எங்க சந்தர்ப்பம் இருக்கு, இவர் யோசிச்சு பாருங்க. தாவீது வந்து அவர் ராஜா, அவர் கவர்மெண்ட் வேலை, அவர் கிங்டமை தான் பார்க்கணும், போருக்கு போகணும். இவர் ஆலயம் கட்டுறது, ஆசாரியர் பணியதெல்லாம் அதெல்லாம் ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய, இவர் ஆசாரியனாக அழைக்கப்பட்டிருக்காரு, ராஜாவாக அழைக்கப்பட்டிருக்காரு. அவருடைய வேலையெல்லாம் டெம்பிள் இல்லை, ராஜ்யத்தை எல்லாரையும் சமாதானப்படுத்தி ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தி எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாம் ரெஸ்டாக இருக்கும்போது கிங்டம் வேலை இல்லை, ஃப்ரீயாக இருக்கிறாரு. அந்த நேரத்தில் தன்னுடைய நேரத்தையும் செல்வத்தையும் தன்னுடைய சிந்தனைகளையும் தேவனுடைய ஆலய தன்னுடைய வேலையே இல்லை. ஆனால் அந்த நன்றி பெருக்கு எங்கே சந்தர்ப்பம் இருக்கோ அங்கே ஆண்டவரை சேவை செய்கிறதுக்கு முன் வருகிறது. வருங்களேன் நீங்க, நம்ம கேட்கக்கூடாதா, இவ்வளோ என்னை மீட்ட தேவன், இவ்வளோ பெரிய பரலோகத்தை மகிமையை கொடுக்க போகிற தேவனுக்கு நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன், என்ன செய்வேன்? நன்றி நிறைந்த இருதயத்தில் அவரை சவுல் கிட்ட இருந்தெல்லாம் காப்பாத்தினார். நம்மளை பாவத்துல இருந்தெல்லாம் எப்படி காப்பாத்திருக்கார். பாவமோ மரண பயமோ நம்மளை எப்படி விரட்டிக்கிட்டு வந்துச்சு, சில நேரங்களில் தூங்க விடாம இந்த பாவங்களும் பொருளாசையும் பல விதத்துல நம்ம இருதயத்தை போட்டு இழுத்துக்கிட்டு, அந்த ஆசை இந்த ஆசைன்னு உலக ஆசைன்னு தூங்க கூட நமக்கு வராதே. எப்படி இந்த பாவம் நம்மளை அழிச்சிச்சு, அதுல எல்லாம் நம்மளை விடுதலை ஆக்கி நிம்மதியா தூங்கி எந்திரிக்கிற ஒரு வாழ்க்கையை அவர் கொடுத்துருக்கிறாரு. எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கை போயிருக்க முடியும், அதுக்கெல்லாம் எங்கங்க நன்றி? நம்ம நினைச்சு பார்க்கிறோமா, சவுல் கிட்ட இருந்தெல்லாம் பயந்து பயந்து எந்திரிப்பாரு, தாவீது பயந்து பயந்து திணறுவாரு, ஐயோ என் உயிர் போயிருச்சா உயிர் போயிருச்சான்னு. இப்போ நிம்மதியா தூங்கி அரண்மனையில எந்திரிக்கிறத பார்க்கும் போது அவருக்கு பொங்கி வருது நன்றி. நமக்கு வருதா, எப்படியெல்லாம் நம்ம இருந்தோம், எப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு அழிஞ்சிருக்கலாம், எப்படியெல்லாம் போயிருக்கலாம், நம்மளை எவ்வளோ சுகத்தோடு தூக்கத்தை கொடுத்து வாழ்க்கையை கொடுக்குறாரே, அவருக்கு என்ன நான் செய்வேன், என்ன நான் செய்வேன்? பரலோகத்தை நிச்சயம் பண்ண, நமக்கு நரகத்தை நீக்கின, நியாய தீர்ப்பை நீக்கின தேவனுக்கு நான் என்ன செய்வேன்? ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவனுடைய இருதய பாஷா தான், என் தேவனுக்கு நான் என்ன செய்வேன், எப்படி என் நன்றியை வெளிப்படுத்துவேன், பொங்கி வர நன்றி. அதை அடக்க முடியாது, ஏதாவது செய்யும் அது, அது சும்மா எப்படியாவது வெளிப்படும். அது வெளிப்படலன்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். இல்லாமல் இருக்கிறத குறித்து நம்ம எல்லா தாவீதை பார்த்து வெக்கப்படணும். காலையில் எந்திரிச்ச உடனே இந்த நாளில் நான் எப்படி என் நேரத்தை வேஸ்ட் பண்ணுவேன், எங்கள் 30 ஆக்கள் எப்படி வேஸ்ட் பண்ணாங்களோ அப்படி தான் நம்மளும் இருக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கை முறையைத்தான் நம்மளும் பயன்படுத்துறது. அவங்க கல்லை மண்ணையும் கும்பிட்டுக்கிட்டு எல்லாம் உலகம் அப்படி இப்படி வேஸ்ட் பண்ணாங்க, நம்மளும் அதே மாதிரி கடவுளை கும்பிடுறோன்னு சொல்லி உலக பார்வையிலேயே 30 ஆக்கள்னால வீணான நடக்க வாழ்க்கையே அதே மாதிரியாக நம்மளும் வாழ போகிறோம். ஆண்டவருக்கு நான் என்ன செய்வேன், எப்படி எனக்கு இந்த நாளில் ஃபன் இருக்கும், எப்படி ஜாலியாக இருக்கலாம், லீஜராக இருக்கலாம், நான் என்ன செய்ய முடியும்? ஒரு ஃபுல் டே லீவ் நான் என்ன செய்ய போகிறேன்? நான் எப்படி அந்த சர்ச்சு கடை தாவீதுகிட்ட இருந்து பாருங்க, பராமரிப்பு ஒருத்தர் சொல்றார், பராமரிப்புக்கு நமக்கு நேரம் கொடுத்துச்சுன்னா, உலக வேலையிலேருந்து நமக்கு குறைவான நேரம் இருந்துச்சுன்னா, அந்த நேரத்தில் சபைக்கு அதிகமாக செய்யறதுக்கும் தேவராஜ்யத்துக்கு அதிகமாக செய்யறதுக்கும் உந்துதல் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கணும். இப்போ தாவீதுக்கு ஃப்ரீ, ஏதாவது நான் செய்யலாமா சபைக்குன்னு முன் வராரு. ஒரு தாவீதுடைய முகத்தை பார்க்கணும், எவ்வளோ பெருமையாக இருக்கிறேன், எவ்வளோ ரெஸ்டாக இருக்குது, இன்றைக்கி ஒரே ஜாலி நாதன், எனக்கு வேலை இல்லை, ஒன்றும் இல்லை, போர் இல்லை, இன்றைக்கி ஒரே டான்ஸு, ஒரே நான் ஆனந்தமாக ரிலாக்ஸ் பண்ண போகிறேன்னு சோகத்தோடு இருக்கிறார். சர்ச் அப்படி இருக்குதே, இந்த மாதிரி தேவனுடைய வீடு இருக்கும்போது நான் எப்படி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும்? நமக்கு இருக்கா சபை இப்படி இருக்கே, சபை இவ்வளோ வளராமல் இருக்குதே, தேவனுடைய ஆராதனை இருக்க வேண்டிய இருக்கலையே, சபையில் இவ்வளோ தேவைகள் இருக்கே, அதெல்லாம் இருக்கும்போது நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? சுவிசேஷம் எத்தனை பேருக்கு தெரியலையே, எத்தனை பேர் அறியாமல் இருக்கிறாங்களே, அப்படியெல்லாம் இருக்கும்போது நான் எப்படி என் லீஜர் டைமில் இப்படி இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து படிக்க வேண்டியது. சபை இந்த நிலையில் இருக்கும்போது நம்ம எப்படி கேதுரு மரண்மனையில் இருந்துக்கிட்டு நம்ம எப்படி இருக்க முடியும்? வாட் கேன் ஐ டூ? சுவிசேஷம் பரப்புவதற்கு நான் என்ன செய்ய முடியும்? என்ன செய்யும் என் நன்றியை நான் எப்படி வெளிப்படுத்துவேன்? இதாங்க ஒரு ஆராதிக்கிற இருதயத்தினுடைய அடையாளம், நன்றி பெருக்கு ஓடுகிற இருதயத்தின் அடையாளம். பாருங்களேன், என்ன நான் என்ன எனக்கு என்ன கிடைக்கும்னு தாவீது கொடுக்கல கேட்கல, நான் என்ன கொடுக்க முடியும்? மீட்கப்பட்ட இருதயமாக இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளுக்கெல்லாம் நான் இவ்வளோ கேட்குறோம், இவ்வளோ ஆண்டவர் செய்கிறாருன்னு பார்க்குறோம், நன்றியில் உணர்ச்சி வசப்படுறோம், போகிறோம். அந்த நன்றி பெருக்கில் நான் என்ன செய்வோன்னு ஏதாவது செய்ய வருமா? யோசிச்சு பாருங்கள். நம்ம எல்லாரும் நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். கடவுள் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கும் போது பாரு, தாவீது இப்போ வெரி ப்ராஸ்பரஸ், அவருக்கு இல்லாத பணமாக வசதியாக என்ன ரொம்ப சக்சஸாக இருக்கும்போது ஆண்டவருக்கு செய்யணும். நிறைய பேர் ப்ராஸ்பரிட்டி வந்தாவே ஆண்டவருக்கு வேலை செய்கிறதுல எக்ஸ்கியூஸ், எனக்கு ரொம்ப ப்ரொமோஷன் வந்திருக்குது, எனக்கு ரொம்ப இது வந்திருக்கு, ஆனால் இப்போ செய்ய முடியாது. அப்படித்தான் நான் பார்க்குறோம். வளர 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 சில பேர் நல்லா ஆரம்பத்தில் சின்ன வேலை இருக்கும்போது நல்லா ஒழுங்காக வருவாங்க, இப்போ ப்ரொமோஷனு நிறைய சம்பளம்ன உடனே சபைக்கு ஒழுங்காக வர்றதில்ல. அப்படிப்பட்ட மக்களை தான் நான் பார்க்குறோம். ரொம்ப சேட். எவ்வளோ அழகான உதாரணம் தாவீதுக்கு, இந்த 12 கோத்திரங்களுக்கு ராஜா, எல்லாத்தையும் விரட்டி சத்ருக்கள்லாம் இல்லை, இப்போ ஆலயத்தை கட்டுற பணியில் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, ஒரு பெரிய எச்சரிக்கையை கூட, நம்ம லீஷர் டைம், நமக்கு இருக்கிற நேரத்தை தேவனுடைய ராஜ்யம் அவருடைய சபை வளர்றதுக்கு நாம் பயன்படுத்தலைன்னா அந்த லீஷர் டைமே நமக்கு பெரிய பாவத்தில் நடத்துகிற சாபமாக, பாவத்தில் நாம் இன்னும் போகிற சாபமாக மாறிடும். இல்லைங்களா? யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் கொடுக்காத லீஜர் டைம் என்னவா செய்யும்? இன்னும் உலக பிரகாரமாக போகிறதுக்கு, இன்னும் பாவ வழியில் போகிறதுக்கு ஒரு சாபமாக அந்த லீஜர் டைமே மாறிடும். சில நேரங்களில் நீங்கள் யோசிக்கிறீங்க, கடவுள் ரொம்ப ஒர்க்லோடு பாஸ்டர், ரொம்ப ஒர்க்லோடு, ஏன் நான் ஒரு சில நேரத்தில் என் மனசில் கேட்டுக்குவேன், சில பேருக்கு ஓப்பனாக இருக்கிறவங்க கேட்டுக்குவேன். அப்போ ஆண்டவர் ஃப்ரீயாக டைம் கொடுக்கும்போது நீ என்ன பண்ண? ரொம்ப ஒர்க்லோடு, இப்போ ரொம்ப பயங்கர கஷ்டங்க பாஸ்டர், டைமே இல்லை. ஆண்டவர் ஃப்ரீயாக டைம் கொடுத்தாரு, அப்போல்லாம் நீ என்ன பண்ண? அப்போல்லாம் எவ்வளோ தப்புங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த, இஷ்டத்துக்கு உலக வழியில் போகிறது, உலக கொண்டாட்டம் சிற்றின்பம் அதெல்லாம் இருந்த. அவருடைய இறக்கத்தில் அப்படியெல்லாம் பாவத்தில் நீ இன்னும் கெட்டு போகக்கூடாதுன்னு ஒன்று பிஸியாக வச்சுருக்காரு, அவ்வளோதான். ஒர்க் லோடுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாது, ஏன்னா நீ ஒழுங்கு ஆனா ஒரு பொறுப்பு வந்து ஆண்டவர் மேலே நன்றி வந்து நீ நேரம் கிடைச்சா போதும் ஆண்டவருக்காக செய்வேன்னு இருந்தால் எக்கச்சக்கமான லீஜர் டைம் உனக்கு கொடுப்பார். பாரு, நான் சொல்லியிருக்கேன் அனுபவத்தில், நான் சொல்கிறேன், லீஜர் டைம்னு கிடைச்சா ஆண்டவர் கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை, நேரம் நம்ம தான் இருக்கிறோம், நேரம் இருக்குது, என்ன பண்ண போகிறோம் அந்த நேரத்தில்? அந்த டிசிப்ளின், அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நான் கொடுப்பேன்ற டிசிப்ளின் நான் கற்றுக்கலாம் சொல்கிறேன். சபையாக நான் நடத்தலைன்னா ஒரு வேலை அப்படி இருப்பேன், அந்த நேரத்தை ஆண்டவர் கொடுக்கலன்னா எனக்கு பல பயங்கர லீஜர் டைமே கிடைச்சது இருக்காது, என்னையும் அப்படித்தான் அடியாக அடிச்சிருப்பார் பல விதங்களில். ஆனால் அந்த நேரம் கிடைச்சா போதும் ஆண்டவர் கொடுக்கணும்னு நமக்கு இருக்கணுங்க. பாருங்க, இது படிங்க, இது பெரிய பாடம். ஆனா பாருங்க தாவீது என்ன சொல்றாரு, அந்த ரெண்டாவது வசனத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா, நான் ஆலயத்தை கட்டணும்னு எல்லாம் ஒன்றும் சொல்லலை. அவர் ஆண்டவருடைய கூடாரம், ஆண்டவருடைய பெட்டி இந்த சீலை கிட்ட இருக்குதேன்னு ஒரு வருத்தத்தை தான் தெரிவிச்சாரு. நாத்தன் புரிஞ்சுக்கிட்டாரு, அதை ஓ இவர் ஏதோ செய்ய ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறதா ஃப்ரெண்ட்ஷிப் உடைய அவங்க மனசுல நினைக்கிறதே தெரிஞ்சுக்க முடியும். நாதன் என்ன சொல்றாரு, அப்பொழுது நாதான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடி எல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்றார். பாருங்க, இன்னொன்னும் பாடம் படிக்கணும், இதுல எவ்வளவு பாடம் இருக்கு. நமக்கு லீஜரா ரெஸ்டா இருக்கும்போது நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரு, யார் கூட நம்ம சேர்றோம், நம்ம கூட உலக பிரகாரமா இருக்கிற மக்கள், உலக எல்லாம் வேர்ல்டி ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம லீஜர் டைமை பாவத்தில் போகாமல் இருக்கணும்னா அந்த லீஜர் டைமை ஆண்டவருக்கு பயந்தவர்களோடு நேரத்தை செலவிட பார்க்கணும். பாருங்களேன், அதான் ஒருத்தர் சொல்கிறாரு, யுவர் ரிக்ரியேஷன் கேன் பிகம் அ டைம் ஆஃப் ரீக்ரியேஷன். அந்த ரெக்ரியேஷன் டைமே உங்களுக்கு புதுப்பிக்குதல் டைமாக மாற முடியும். ஆண்டவரை பயப்படுகிறவர்களோடு நம்மளுடைய லீஜர் டைம், இல்லைன்னா என்ன, நம்முடைய சவகாசம் ரொம்ப முக்கியங்க. இல்லைன்னா எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம சேர்றோமோ, எப்படிப்பட்ட பெருசாக ஆனாலும் சரி, அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய பேச்சு அதெல்லாம் நம்மளை நம்மளை பாதிக்காமல் உருவமைக்காமல் இல்லவே இல்லை, அது நம்மளை பாதிச்சே பாதிக்கும். நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு நல்ல உறவோடு ஆண்டவருக்கு பயப்படுகிறோடு சேர்ந்தோன்னா பாவ வழியில் போகாதபடிக்கு அதுவே நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல விதத்தில் உயர்த்தும். பாருங்களேன், அந்த நேரத்தில் இவர் லீஜர் டைம், இப்போ என்ன பேச்சு நாதன்கிட்ட, அவர்கிட்ட தான் டைம் செலவு பண்ணுறார். அவர் சங்கீதத்தில் சொல்லியிருக்காரு, 119:63 சங்கீதத்தில், உமக்கு பயப்படுகிறவர்களே என்னுடைய நண்பர்கள், உம்முடைய பயப்படுகிறவர்கள் தான் என்னுடைய நண்பர்கள், அவங்க கூட தான் நான் சேருவேன். ஓகே, நல்ல ஃப்ரெண்டாக இங்கே அவர் என்கரேஜ் பண்ணுறாரு. அந்த தீர்க்கதர்சி, உன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றபடியெல்லாம் செய் அப்படின்னு அவர் என்கரேஜ் பண்ணுறாரு. என்கரேஜ் பண்ண உடனே, அவர் பார்த்த உடனே, தாவீதுக்கு இந்த மனசில் இது வந்த உடனே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறாருப்பா, உன் நன்றியை நான் பார்க்குறேன், அந்த நன்றியினால் நீ என்ன செய்கிறியோ செய் அப்படின்னாரு. ஆனால் இவர் நம்ம எவ்வளோத்தான் க்ளோஸாக ஃப்ரெண்ட் ஆனாலும் ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது, ஆண்டவரை விட அவங்ககிட்ட க்ளோஸாக ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது. இவர் ரொம்ப தாவீதுக்கு க்ளோஸாக ஆகி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிட்டார். ஏன்னா இவர் தீர்க்கதர்சி இல்லையா, இவர் ஏதாவது சொன்னார்னா ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லணும். இவர் என்ன நினைச்சாரு, தனக்கு ஏற்றபடி தனக்கு தெரிஞ்ச பார்க்குறபடி நீ செய்யறது கரெக்டு தான், நீ நினைக்கிறது கரெக்டு தான், போய் செய். ஆனால் என்னாச்சு, அடுத்த நாள் காலையிலேயே வந்து அவர் வார்த்தையை அவர் முழுங்க வேண்டிய ஸ்டாப் 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 தெரியாமல் சொல்லிட்டேன் அன்ற அளவுக்கு அவருக்கு ஆயிடுச்சு. ஆண்டவருடைய ஆலோசனை வார்த்தை இல்லாமல் நமக்கு மற்றவங்களுக்கு புத்தி சொல்கிறதுக்கு அடுத்தையும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஏதோ ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் வேற சொன்னாருன்னா தப்பாக போகும். அதனால தான் யோசித்து நம்ம பேசணும். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்முடைய ஆலோசனை பேச்சு நடத்த இருக்கும்படி நம்ம பார்த்துக்கணும். ஓகே, மேபி அதை பேசிட்டு நேத்தன் என்ன பண்ணுறாரு, டின்னர் சாப்பிட்டு தாவீதோடு ஒரு வேளை அவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் நல்லா அவரும் சந்தோஷமாக தூங்குறாரு, தாவீதும் தூங்குறாரு. நைட்டில் என்ன ஆச்சு, ஆண்டவர் வந்து அவங்கள திருத்துறார். பாருங்களேன், 4:5 படிங்க. கேள்விய பாருங்களேன், தாவீதே உன்னுடைய நன்றியை நான் மெச்சினேன், நல்ல நன்றி அப்பா, ஆனா என்னை பத்தி இன்னும் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு, என்னுடைய அறிவுல நீ வளரணும், என்னை பத்தி ரொம்ப சின்னதா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற, உன் தேவன் எவ்வளோ பெரிய தேவன்ன்ற அறிவு உனக்கு இன்னும் சரியா இல்லைப்பா, எனக்கு நான் தங்கும்படிக்கு ஒரு ஆலயத்தையே நீ கட்டுவாய், அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டியா நீ, எல்லையற்ற யெகோவா தேவன், என்னை அடக்கும்படிக்கு ஒரு ஆலயத்தை நீ கட்டுவாயா, உன் நன்றியில் மீண்டுமாக உன்னுடைய தவறழைக்கக்கூடிய உத்வேகத்தில் நீ போற, முதல்ல அதானே தப்பு பண்ணார், ஆர்வத்தில் ஆனந்தத்தில் போய் அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வரேன்னு அது போகிற மாதிரி நீ போற. அவருக்கு இருந்த நன்றியில் ஒரு தப்பும் கிடையாது, அது வெளிப்படுத்தணும்னு நினச்சதில் ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் கடவுளுடைய பராமரிப்பு அதுக்கு இப்போ கதவு திறக்க போகிறதில்ல. கடவுள் ஆலயத்தை கட்டணும் தான் இருக்கிறார் இல்லைங்களா, அது அவருடைய சித்தம், கட்டணும் தான் அவருடைய விருப்பம். ஆனால் இப்போ அது பராமரிப்பின் சித்தம் இல்லை, அவருக்கு பராமரிப்பின் சித்தம் இல்லை. 5 பார்த்தீங்கன்னா, தாவீது வந்து அந்த வீட்டை கட்டக்கூடாதுன்றார். ஏன் கட்டக்கூடாது, இதில் ஒப்பிட்டு 1 Kings 28:3 பார்த்தீங்கன்னா அவர் காரணங்கள் சொல்கிறாரு. ஏன்னா அது உன்னுடைய வேலையில் உனக்கு வேற வேலை வச்சிருக்கிற, நீ போர் செய்கிற ஆள், உன் போர் பல போர் செய்ததுனால உன் கையெல்லாம் ரத்த கரப்பட்டு இருக்கிறது ஒரு காரணம். 2வது, என்னுடைய வீடை கட்டும்போது சுத்த கரங்களால் கட்டணும். அது மாத்திரம் இல்லை, இன்னும் இந்த தேசங்களை நீ இன்னும் கானான் தேசத்தை இன்னும் ஆட்கொள்ளணும், இன்னும் இஸ்ரவேலுடைய பார்டரை பெருக்கணும், இன்னும் நீ போர் செய்ய வேண்டியதா இருக்கிறது, அதனால இந்த வேலை உனக்கு இல்லை, உனக்கு அந்த ஜீனியஸ் அந்த திறமை உனக்கு இல்லை, நீ போர்க்காரன் போய் இதெல்லாம் செய்யக்கூடாது, உனக்கு கொடுத்த பணி வேறையப்பா, நீ இன்னும் சங்கீதம் எழுதலாம், இன்னும் இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக எல்லா தயார் பொருள்கள் எல்லாம் சேகரிக்கலாம், எல்லாம் அவர் போய் போர் செஞ்சு ஜெயிச்சா தானே இனிமேல் பார்க்க போகிறோம், போர் செய்யும் போதெல்லாம் சேர்த்து வைப்பார், அதெல்லாம் சேர்த்து வைக்கிற வேலை உனக்கு இருக்குது, போர் செய்ய வேண்டிய வேலை இருக்குது, இப்போ பராமரிப்பின்படி நீ அதை செய்யக்கூடாது, கட்டணம் தான் ஆனால் நீ செய்யக்கூடாது, நீ சங்கீதங்கள் எழுதணும், அந்த ஆலயம் கட்டப்படும் போது இதெல்லாம் நடக்கணும். ஆமான் ஆலயம் கட்டணும், ஆனால் என்னுடைய பராமரிப்பின் சித்தம் அது உன்னை அனுமதிக்காது, உனக்கு நான் வேற வேலை வச்சிருக்கிறேன், இல்லை நான் அதை செய்வேன்னு நீ துணிஞ்சினா நீ அதில் வெற்றி அடைய மாட்டாய். அந்த சந்தர்ப்பங்கள் நான் ஓபன் பண்ண மாட்டேயே. அதை செய்ய வேண்டியவர் உன்னுடைய குமாரன். அவனுடைய ஞானமோ அவனுடைய திறமையோ, சாலோமன் கட்டின ஆலயம் பார்க்குறீங்களா, அது தாவீது கட்டிருந்தா நல்லாவே அவ்வளோ நல்லா இருந்திருக்க முடியாது. மிகவும் உலக பேர் பிரசித்த பெற்ற ஆலயமாக அது மாறினதுக்கு காரணம் சாலோமனுக்கு இருந்த வசதியும் ஞானமும் தான். அது அவன் தான் கட்டணும், உன்னுடைய குமாரன் அதை கட்டணும். அவனுக்கு அந்த அவனுடைய காலத்தில் அதுக்கு தேவையான வசதி இருக்கும், அது அவனுக்கு உடனமப்பா அவனுக்கு அந்த அந்த காலத்தில் பராமரிப்பின் கதவுகள் திறக்கப்படும். ஒவ்வொரு மனுஷனும் தனக்கு கொடுத்த வரங்களின்படி கர்த்தரை சேவிக்கணும்னு வேதம் போட்டிருக்கு இல்லையா. எனக்கு என்ன வரம் கொடுத்துருக்காரோ அதுக்குள்ளே ஆண்டவரை நான் சேவிக்க பார்க்கணும், அதுதான் நீ செய்யணும் அப்படின்ற. ஓகே, இங்கே என்ன பாடம் மீண்டுமாக வருதுன்னு கவனிக்கிறீங்களா பாருங்களேன். மீண்டுமாக இந்த ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் இல்லைங்களா, நம்மளுடைய தவறலைக்கக்கூடிய உத்வேகம், நம்ம செய்யணும்னு நமக்கு சில நேரங்களில் ஆர்வமோ உத்வேகமோ நிறைய வரலாம். ஆனால் அந்த உத்வேகம் அந்த ஆர்வம் எல்லாம் நம்ம ஆண்டவருக்கு செய்யணும்னு இருக்கிறது ரெண்டு காரியங்களின் அடிப்படையில் இருக்கணும். ரெண்டு காரியங்கள், ஒன்று எவ்வளோ ஆனஸ்டாக நமக்கு வரலாம் ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், நல்லது செய்யணும், அது செய்யணும். ரெண்டு இம்பார்ட்டன்ட் காரியம் மனசு வச்சுக்கணும். ஒன்று இல்லைன்னா அது ஆண்டவருடைய சித்தம் இல்லை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று செய்கிறது ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யணும். திடீர்னு எனக்கு நன்றி வந்துருச்சு அதனால் நான் எதோ செய்வேன்னு நம்ம போகக்கூடாது. நம்ம செய்கிறது ஆண்டவருடைய வார்த்தையின்படி, அவர் நேரடியாக நமக்கு கட்டளையிட்ட காரியமாக, அது நம்ம சொல்லக்கூடிய காரியமாக, வேதத்தின் அடிப்படையில் இந்த அடிப்படையில் நான் செய்கிறேங்க, இது ஆண்டவருடைய கட்டளை, என்னுடைய பொறுப்பு, அதை நான் செய்கிறேன். ஒன்று அது கடவுளுடைய கிளியர் டைரக்ட் டைரக்ஷன் இருக்கணும். ரெண்டாவது அதுக்கு பராமரிப்பின் சந்தர்ப்பம், திறப்புதல், உறுதிப்படுத்துதல் நமக்கு தெரியணும். அப்போத்தான் அது ஆண்டவருடைய சித்தம். பராமரிப்பின் கதவுகள் நமக்கு திறக்கப்படணும். ஒன்று ஸ்கிரிப்சுரல் டைரக்ஷன் அண்ட் ப்ராவிடென்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி, அது ரெண்டும் பார்க்கணும். இது ரெண்டு தான் நாம் ஆண்டவருக்கு செய்யக்கூடிய பணியில் போகிற ரெண்டு கால்கள் மாதிரி. இது ஒரு கால் உடஞ்சிருந்தாலும் அது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. பாருங்களேன் இந்த பாசேஜ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக அது சொல்லி கொடுக்குது. யாருக்கு இது சொல்லப்படுது? சாதாரண ரெண்டு யூதருங்க இல்லை, இஸ்ரவேலியே தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் தாவீது. எவ்வளோ பெரிய மனுஷன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். அது அவருடைய மனசில் நன்றி பெருக்கினால வருது. அவருக்கு இல்லாத வைராக்கியமா அதுவும் அது? அதை யார்கிட்ட சொல்கிறாரு அந்த வைராக்கியத்தை? அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்கிறாரு. இது கடவுள் எனக்கு கொடுத்ததாக நினைக்கிறேன், நான் ஆர்வத்தோடு செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த பழையற்பாடில் ரொம்ப தைரியமான தீர்க்கதரிசி நேத்தன், அவர் அதை ஊக்கப்படுத்துகிறார். நீ செய்யறது நல்லது செய்யன்னு ஊக்கப்படுத்துற. ஆனால் நல்லதா எனக்கு தெரியுது, உன்னுடைய ஆர்வம் ஆண்டவர்கிட்ட வந்ததா தெரியுது, அது கம்ப்ளீட், ஆனால் அது கம்ப்ளீட்டாக ராங். புரியுதுங்களா? இவங்க ரெண்டு பேர் தப்பாக போக முடியும்னா ஏங்க நீங்களும் நானும் நம்மளுடைய உத்வேகம் தப்பாக போக முடியாது? நீ தேவனுடைய இதயத்துக்கேற்ற மனுஷன் தாவீது, மிகப்பெரிய தீர்க்கதரிசி நாதன், ரெண்டு பேரும் தப்பு ஒரு காரியத்தில். நல்லதாக தானே தெரியுது, அதில் என்ன தப்பு? ஆனால் ரெண்டு பேரும் தப்பு. மனிதனுடைய தவறலைக்கக்கூடிய உத்வேகத்தை பற்றி நாம் பார்த்து இதிலேருந்து படிக்கணும். எவ்வளோ தான் நமக்கு உத்வேகம் இருந்தாலும் அது சில நேரங்களில் தவறாக இருக்கலாம். ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுறதுல என்ன தப்பு? அந்த நேரத்தில் தப்புன்றார் பாருங்கள். த பெஸ்ட் மென் அவங்க தப்பாக போயிருக்கிறாங்களே. வேதத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறது மாத்திரம் இல்லை, ஆண்டவருடைய பராமரிப்பையும் கதவுகளையும் பார்த்து, பராமரிப்பின் நடத்துதலையும் பார்த்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு ஒரு காரியம் பிரியம்னு சொல்லி நாம் குருட்டு ஆர்வத்தில் செஞ்சுக்கிட்டே போகக்கூடாதுன்றதை நாம் படிக்கிறோம். கடவுள் எவ்வளோ இறக்கமாக இருந்தார் பாருங்களேன். அவங்க பல நாட்கள் அதில் வேஸ்ட் பண்ணாமல் அந்த நைட்லேயே வந்து அவங்களை கரெக்ட் பண்ணுறார். இல்லை தாவீது எலும்பி கட்டி எல்லாம் பில்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி போட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தார்னா எவ்வளோ வேஸ்ட்னோ அந்த நைட்டே கரெக்ட் பண்ணுறார். அண்ட் அவர் நம்பி இருந்தால் கரெக்ட் பண்ணுவார். அவர் நமக்கு தப்பான வழி போனால் நம்மளுக்கு உடனே சொல்லுவார் அவர் வார்த்தை. உங்களுக்கு தெரியுமோ தெரியல, ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது எனக்கு எங்கேருந்தோ திடீர்னு அதை யோசிப்பேன், ஜெபிப்பேன், உடனே அவசரப்பட மாட்டேன். திடீர்னு ஏதோ ஒரு வசனம் ஞாபகம் வந்து இது சரியில்லை அப்படின்னு ஞாபகம் வரும், அது உடனே நான் மாற்றிக்கணும். மாற்றிக்கிறவங்களா இருந்தால் நமக்கு சொல்லுவார். இல்லைன்னா தாவீது இங்கே சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம். இல்லை இல்லை ஏன்னா மகன் வந்து கட்டுறதா, நான் சாகிறதுக்குள்ளே ஒரு ஆலயத்தை பார்த்தே பார்க்கணும், அது எப்போ கட்டுறதாவே, அந்த ஆலயம் பாருங்கள் எப்படி இருக்குது. இல்லை இல்லை அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், நான் கட்டே கட்டுவேன் அப்படின்னு தாவீது இருந்தால் என்ன பண்ணுறது? ஆண்டவர் உடனே கரெக்ட் பண்ணியிருக்க மாட்டார், போ உன் இஷ்டத்துக்குன்னு விட்டுருப்பார். ஆனால் உடனே கேட்குறவங்க பாருங்களேன், தாவீது இல்லை நான் தானே நீ பொறாமையில் பேசுகிறாய், என் மக வருதா, எப்ப கட்டுறதா, நான் சாகரத்துக்குள்ள ஒரு ஆலயத்தை பார்க்கணும்னு அவர் பண்ணலையே. நான் ஆலயத்தை கட்டுவேன், என்ன ஆனாலும் சரி, பராமரிப்பு கதவு திறக்குதோ இல்லையோ, கதவை இடிச்சுக்கிட்டு நான் கட்டுவேன்னு துணிகரமா அவர் போல, தாழ்மையா. அதுவும் ஏன் தாவீதுக்கு வந்து ஆண்டவர் சொல்லல? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, இதனோட டைரக்ஷன்ஸ். ஏன் நாத்தன் மூலமா சொல்ல வைக்கிறாரு, தாவீதுடைய தாழ்மையும் கீழ்படிதல். நான் ராஜா, எனக்கே சவுல் கேட்கல பாருங்களேன், நான் ராஜா சாமியல், நீ என்ன சொல்றதுன்னு கேட்கல, கேட்காம போனார் சவுல். ஆனா தாவீது அடங்கினார். நீங்க சொல்றீங்க ஆண்டவருடைய தீர்க்கதர்சி, அதுக்கு அடிபணிவேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் அடிபணிவேன் அப்படின்னு அடிபணிந்தார். அவனை கரெக்ட் பண்ணுவார், அவனுக்கு வழி நடத்தலை ஆண்டவர் கொடுப்பார். எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மனிதனுடைய தவறலைக்கு கூடிய உத்வேகம் எவ்வளவுதான் பெஸ்ட் இருந்தாலும் நமக்கு அது தவறாதான் போகும். ஓகே, நம்ம ஐ திங்க் இதோடு நம்ம முடிக்கலாம். அந்த உடன்படிக்கை அடுத்தது பார்க்கலாம். சில உதாரணங்கள் கூட நான் யோசிச்சேன், அதுக்கு யோசிச்சு பாருங்க. திடீர்னு இங்க யாரோ ஒரு பெண்கள் திடீர்னு எந்திரிச்சு, ஆண்டவர் நான் நன்றியில நான் பொங்குறேன் பாஸ்டர், எனக்கு தாங்கவே முடியல நன்றி, ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார், மீட்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி, நான் ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிற ஒரு பாஸ்டராக நான் மாறப்போகிறேன் அப்படின்னு ஆலே லூயான்னு கையை தூக்குறாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? நானும் நாத்தன் மாதிரி, என்ன ஒரு நன்றி, இத்தனை ஆண்கள் இருக்கிறாங்க யாருக்கும் அந்த நன்றி இல்லை, உங்களுக்கு அந்த நன்றி எவ்வளோ பெருசாக வந்திருக்கிறதே சிஸ்டர். உங்களுக்கு பார்க்குறேன், உங்களுடைய பிரசங்கத்தெல்லாம் நான் கேட்குறேன் உமன்ஸ் மீட்டிங்கில், இதெல்லாம் பார்த்து ரொம்ப மெச்சூரி, எத்தனையோ பாஸ்டர் கூட இப்படி பண்ண முடியாது, ஆகவே நீங்கள் ஆரம்பிங்க, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லலாமா? ராங், வெரி ராங். உத்வேகம் தான், நல்ல நன்றி நாள் வந்த உத்வேகம் தான். ஆனால் அது தப்பு இல்லைங்களா? தேவனுடைய வெளிப்பாடின்படி தப்பு. ஏன் பெண்களுக்கு ஆண்டவர் கூடி வருகிற அசம்பிளியில ப்ரீச் பண்ற ரோல் ஆண்டவர் கொடுக்கல, அவங்களுக்கு திறமை இல்லைன்னு இல்லை, அது கொடுக்கல, படைப்பின் முறையே அதுன்றார், கொடுக்கல. பிள்ளைகளுக்கு ப்ரீச் பண்ணலாம், மற்றவங்களுக்கு காஸ்பில் ப்ரீச் பண்ணலாம், தனியாக இண்டிவிஜுவல்ஸ்க்கு அவங்க ஒரு ஸ்டடியை நடத்தலாம் இல்லைங்களா, பெண்களுக்கு அவங்க குரூப்புக்கு ப்ரீச் பண்ணலாம், அதெல்லாம் செய்யலாம், டீச்சிங் பண்ணலாம். ஆனால் கூடி வந்த அசம்பிளியில் ப்ரீச் பண்ணுறது தப்பு. வேதம் நிச்சயமாக அது இட்ஸ் நாட் ரெகுலேட்டட், இதுக்கு அகேன்ஸ்ட் த ரெகுலேட்டட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் வர்ஷிப். அது துணிகரமாக செஞ்சாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் தண்டனை இருக்குது. ஸோ அது ஒரு ஆண்டவருடைய வார்த்தையின்படி. இன்னும் ஒருத்த உதாரணம் கொடுக்குறேன். இப்போ யாரோ ரொம்ப டாலண்ட் நமக்கு மத்தியில், இல்லை யாரோ நம்ம வேற எங்கேயோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம், ஒரு பாஸ்டர், அவருக்கு நன்றி நிறைஞ்சு போய் ரொம்ப பயங்கர ப்ரீச்சிங், என்னை விட நல்லா ப்ரீச் பண்ணுவார்னு வச்சுக்கோங்களோ, ரொம்ப நல்லா ப்ரீச் பண்ணுவார். அவர் வராரு, வந்து பாஸ்டர் எனக்கு ஆண்டவருக்கு நான் எத்தனை ஆத்மாக்கள் நரகத்தில் போகிறாங்க, நான் எனக்கு தாளந்து இருக்கு, எல்லாம் இருக்குது, என்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு நான் ஃபுல் டைம் பாஸ்டர் ஆக போகிறேன் வராருன்னு வச்சுக்குவோம். நம்ம என்ன பண்ணுறது? ஆமாம், நமக்கு நிறைய பாஸ்டர்ஸ் தான் தேவை இல்லைங்களா, ஃபுல் டைம் பாஸ்டர்ஸ் தேவை. ஏன்னோ அவர் சொல்கிறார் என் வேலையெல்லாம் விட்டுருவேன், நான் என்ன அட்வைஸ் கொடுப்பேன்? அப்பா உன் ஆசை கரெக்ட், ஆண்டவருடைய வார்த்தை அனுமதிக்குது, நீ ப்ரீச் பாஸ்டராக ஆகலாம், அது அனுமதிக்குது, உன்னுடைய தகுதியெல்லாம் உனக்கு இருக்கு, எல்லா தகுதியும் 1 தீமோத்தேயு 3 படி இருக்குதுன்னு வச்சுக்குவோம், அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கு. ஆனா என்ன இல்லை, தெர் இஸ் நோ ப்ராவிடென்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி, பராமரிப்பின் சந்தர்ப்பம் உனக்கு இல்லை. உன்னை நீ பிரசங்கம் பண்ணி கூடி வரும்போது கேட்கிற ஒரு 20-30 மக்கள் இருக்கிறாங்களா, அந்த மக்கள் ஆண்டவர் வரும் தாளந்து இது கொடுக்கறது மாத்திரம் இல்லை, பராமரிப்பின் கதவும் திறக்கணும். இந்த தாவி இது கட்டலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அவருக்கு வேலை வேற இருந்துச்சு, இப்போ மெட்டீரியல் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, பொருளாதாரம் இல்லை. இன்னும் தாவி எவ்வளவோ நாடுகளை வென்று அதுக்கப்புறம் சேர்த்தா தான் சாலமன் கட்ட முடியும், இல்லைன்னா கட்ட முடியாது. அதுக்கு அதை பண்ணுப்பா, அந்த வேலை தான் உனக்கு உன் மகன் கட்டுவான்னு சொல்லி வச்சார். இங்கே அந்த இவனுக்கு ப்ராவிடென்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, உனக்கு ஒரு மக்கள் இருந்து அந்த ஒரு மக்கள் இருந்து அதை கேட்குற மாதிரி இருக்கணுமே ப்ராவிடென்ஸில். யூ ஹாவ் எ சர்ச், அந்த அந்த சர்ச்சுக்கு பாஸ்டர் தேவைப்படுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? அது மாத்திரம் பத்தாது, அந்த மக்கள் உன்னை ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன ஆண்டவர் அழைச்சிருக்கிறார், நான் பாஸ்டர் ஆக போகிறேன், நான் ஃபுல் டைமாக இருக்க போகிறேன்னு சொல்லி அவர் 5 பேர் இருக்கிறாங்க, நான் போகிறேன்னு சொல்லி வேலையை விட்டுட்டு என்ன பண்ணுறாரு? நம்ம பார்த்துருக்கணும், இந்த 5 பேரை வச்சுக்கிட்டு உயிரை வாங்குறது அவங்கள. ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறாரு, நீங்கள் காணிக்க கொடுக்க மாட்டேன்றீங்க, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, நீங்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரன் எப்படி நடத்துறதுன்னு கபா கபான்னு பேசிக்கிட்டு அவங்கள உயிர் டார்ச்சர் பண்ணிடுவார். அவங்க வேற எங்கேயும் போக முடியாமல் அங்கேயும் உட்காந்துக்கிட்டு, எப்போ பார் காணிக்கை பற்றி பிரசங்கம், ஏன் இது இதுவா ஊழியம்? யோசிச்சு பாருங்களேன், எப்ப பார் பணம் தான் அங்க பேச்சு. காடுடைய வேலை அது நடக்கணும்னு அவர் கொடுப்பார், பராமரிப்பை துறப்பார். இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆண்டவரை நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது. பாருங்களேன், அப்படிலாம் கொச்சப்படுத்தக்கூடாது. நான் ஃபுல் டைம் பாஸ்டரா இருக்கணும், அதனால நான் வேலைக்கு போக மாட்டேன். அவங்க பிள்ளைகளுக்கும் கவனிக்கிறதுல பசி, மெம்பர்ஸும் டார்ச்சர் பண்றது, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். தப்பு. கடவுள் பராமரிப்பின் சாதனங்கள் மூலமா என்ன பேசுறார் உங்களுக்கு? வெறும் தளர்ந்து ஆர்வம் அதெல்லாம் இருந்தா மாத்திரம் பத்தாது. பராமரிப்பின் கதவு திறக்கப்படணும். அதான் அருமையா ஒண்ணு பேதுருவுல, உங்களுக்கெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு, தேவனுடைய பலத்த கரத்துக்குள் எத்தனை பேர் தெரியுங்க, அடங்கி இருங்கள், அடங்கி இருங்கள். அப்படி அடங்கும் போது என்ன செய்யறாரு, என்ன வசனம், ஏற்ற சமயத்தில் அவர் உங்களை உயர்த்துவார், ஏற்ற சமயத்தில் உயர்த்துவார். அடங்கி இருங்கள் ஏற்ற சமயத்தில். பாஸ்டர் அதெல்லாம் எப்ப நடக்கிறது? ஆத்மாக்கள் எல்லாம் நரகத்துல போய்கிட்டு இருக்கிறாங்க, எத்தனை ஆத்மாக்கள் இறக்குறாங்க. நான் இன்னைக்கு பாஸ்டர்ஸ் தேவை, சர்ச்சுடைய நிலைமையை பாருங்க, ஆத்மாக்கள் டெய்லி நரகத்துக்கு போறாங்களே. நான் இல்லை, நான் வேலையை விட போறேன், நாளைக்கே நாளைக்கே ஃபுல் டைம் பாஸ்டர் ஆக போறேன். ஆத்மாக்கள் இல்லப்பா, உனக்கு எப்படிப்பா ஆண்டவர் பராமரிப்பான்? அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் இதெல்லாம் சும்மா வேடிக்கைக்கு சொல்லல. இந்த மாதிரி பாஸ்டர்ஸுங்க இந்த பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து பார்த்துருக்குறோம். ஆண்டவர் அதெல்லாம் பார்த்துக்குவார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு குறிட்டு ஆர்வத்தில் ஆண்டவருக்கு விட இவங்களுக்கு ஆத்மாக்கள் மேல ரொம்ப இது மாதிரி, ஆண்டவரை விட இறையாண்மை உள்ளவர்கள் இவர்கள், ஆண்டவரை விட இவங்க ரொம்ப கருணை உள்ளவங்க. ஐயோ ஆத்மாக்கள் நரகத்துல போறாங்களேன்னு சொல்லி ஆண்டவருடைய இடத்து துணிகரமா மனித உத்வேகத்துல செய்யறது தவறா போகும். தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கணும். பராமரிப்பின் கதவுகள் திறக்கப்படுறதுதான் ஆண்டவருடைய சத்தம். இதை பார்க்கிறோம். இந்த மக்களுக்கு என்ன சொல்ல முடியும்? அநேக நேரங்களில் நம்ம பேச்ச கேட்டா நம்ம சொல்லலாம், இல்லைன்னா நாங்க போங்க, ஆண்டவர் என்ன அழைச்சிருக்காருன்னா ஆண்டவர் தான் அழைச்சாரு, இப்ப ஏன் என்கிட்ட கேட்கிறேன், போ, அவர் தான் உன்னை நிறுத்த முடியும், நான் யாரும் உன்னை நிறுத்த முடியாது, போயிட்டாரு அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஃபோன் பண்ணுவாங்க, நீங்க அன்னைக்கே சொன்னது எவ்வளோ, இப்பதான் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, இதை கிச்சு யாருக்கும் ஃபோன் பண்ணும்போது 5 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவர் சொல்லி இருக்கிறாரு, பாஸ்டர் முரளின்னு இருக்கிறாருங்களே அவரு எனக்கு நான் வர முடியாதுங்க, ஏதோ மீட்டிங் கூப்பிட்ட மாதிரி, நான் வர முடியாதுங்க, நான் வேலையில இருக்கிறேன் இப்போ. ஏன் அவருக்கு ஒரு பெரிய பெந்தகோஸ்த் பாஸ்டர் சொல்லிட்டாராம், கை வச்சு சொல்லிட்டாராம், நீ வேலைக்கு போனீங்கன்னா நீ செத்துருவ, நீ ஊழியத்துக்கு ஆண்டவர் ஒன்று அழைச்சிருக்கிறாரு. அதனால சொல்லி 3 பேரை வச்சுக்கிட்டு அவர் பட்ட பாடு இப்படி யோசிச்சு பாருங்க. ஒய்ஃபு டைலரிங்கு, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, அவர் எப்போவோ பைக்கில் எடுத்துக்கிட்டு வேலைக்கு அவர் போகலான்னு கஷ்டப்பட்டு போயிருக்காராம், எங்கேயோ ஸ்லிப் பைக்கையில் விழுந்துட்டார். அப்போ தெரிஞ்சிருச்சு, அவங்க ஒய்ஃபும் சொல்லிட்டு, ஐயோ நீ உயிரோடு இருந்தாவே போதும் எனக்கு, வேலை ஒன்றும் போகாதீங்க, ஆண்டவர் ஊழியத்தை செய்யுங்கன்னு. பாவம், 10 வருஷம் வேஸ்டாக போச்சு, 10 வருஷம். ஆண்டவருக்குள்ளே அடங்கி இருந்தால் அவர் ஏற்ற சமயத்தில் உயர்த்தியிருப்பாரே, அவர் செய்கிறது எவ்வளோ அழகாக இருந்திருக்குமே. ஏன் இந்த என்ன சொல்கிறது, மாரடிக்கிற பொழப்பு அப்படின்னு ஏன்னோ அவர் பாவம் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டார். அவர் 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்முடைய ஆர்வம், நம்முடைய தாலந்து, நம்மளுடைய பயன்பாடு, நம்ம மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறோமா, யூஸ்ஃபுல்லாக ஆகிறோமான்றது எல்லாமே வேத கோட்பாடுனால் கட்டுப்படுத்தப்பட்டு பராமரிப்பின் கதவுகள் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றபடி நாம் செய்ய பார்க்கும். இல்லைன்னா அது மனிதனுடைய தவறழைக்கக்கூடிய உத்வேகம். எல்லோருக்கும் ஆண்டவர் பணி அமைக்கிற தேவன், நமக்கு அமைச்சிருக்கிற பணியில் தாழ்மையோடு நாம் செய்யும் போது ஏற்ற சமயத்தில் அவர் உயர்த்துவார். நமக்கு ஆசை இல்லை, அந்த ஆசைகளை நிறைவேற்றுற தேவன் தான். நமக்கு ஆசை, அந்த உத்வேகம், தாவீதுக்கு இருந்த ஆசையை அவர் செய்யாம விட்டாரா? செஞ்சாரு. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆசை, ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்னு தான் நிச்சயமா செய்வாரு. ஆனா அவருக்கு அடங்கி இருக்கிறீங்களான்னு பார்ப்பார். ஏன்னா அடங்கி இல்லாம நம்ம போய் துணிஞ்சு இந்த துணிஞ்சு செஞ்சோன்னா அதுக்கு பெருமை எல்லாம் நாளைக்கு பெருசா வந்தா யார் எடுத்துக்குவோம்? நான் தான் செஞ்சேன்னு வந்துடாது. அது அவர் செய்யறதா இருக்கணும், அவருக்கு அது மகிமை போகணும். அதனால தான் ஏற்ற சமயத்தில் அவர் உயர்த்தும்படி காத்திருங்கள். ஓகே, நேரம் ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு 8 வசனங்களை தான் பார்த்துருக்கிறோம், 5 வசனங்கள். அடுத்த வாரம் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். இன்னைக்கு என்ன படிக்கிறோம்? மனிதனுடைய தவறலைக்கக்கூடிய உத்வேகம் எவ்வளவு தவறு என்பதை பார்த்து நாம் படிச்சுக்கிறோம், ஜெபம் பண்ணோம். எங்கள் அருமையான ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த பெரிய பக்திமான்கள். ஒரு பக்திமான் நன்றியில் பெருக்கி எவ்வளோ வசதியான நிலையில் தான் ஆலயத்து கட்டணுன்ற ஒரு உத்வேகத்தில் தான் செயல்பட்டு, அது இன்னொரு தீர்க்கதரிசியம் அது நல்லது செய்யன்னு சொன்ன பிறகும், அது எவ்வளோ ஒரு உதாரணமாக இவங்கெல்லாம் எங்களுக்கு எழுதப்பட்டிருக்க ஆண்டவர். எவ்வளோ பெரிய பக்திமான்களே தங்களுடைய உத்வேகத்தில் தவறாக போக முடியும்னா, நாங்கள் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு உத்வேகத்தில் செய்கிறது எவ்வளோ தவறாக இருக்க முடியும் என்பதை தாழ்மையோடு உணர்ந்து புரிந்து, ஆண்டவரே தாழ்மையோடு தேவனுடைய பலத்த கரத்துக்குள் நாங்கள் அடங்கியிருந்து எது செய்தாலும் உங்களுடைய வார்த்தையின்படி பராமரிப்பின் சந்தர்ப்பங்கள் திறக்கும்படிக்கு நாங்கள் செய்கிற மக்களாக இருக்க பார்க்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அதை மிஞ்சி போக எதுவுமே செய்யாதபடிக்கு எங்களை காத்துக்கொண்டு வழி நடத்துங்க. எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென். இத்தோடு இந்த கூட்டத்தை முடிக்கலாம். எல்லாருக்கும் நன்றி.